களம் கொள கருத அருளாய் போற்றி. களம் அப்படிங்கிற சொல்லுக்கு இடம் என்பது ஒரு, அதாவது நிலைத்த இடம் அப்படி சொல்கிறார். அதாவது நீ என்னுடைய உள்ளத்தை இடமாக கொள்ளும்படி நான் ஆசைப்பட அருள் செய்வாயாக. எப்படி விண்ணப்பம் சொல்றாரு, களம் கொல உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிறது ஞான சம்பந்த பெருமான் வாக்கு. உள்ளம் அங்கு அவர் கல்வன், என் உள்ளத்தை இடமாக கொண்டிருக்கின்ற பெருமான். அவர் இப்ப என்ன கேட்கிறார் முனிவாசக பெருமான், சாமி என் நெஞ்ச உனக்குனே வச்சிருக்கிற வந்து உட்கார்ந்துக்குப்பான்னு கேட்கிறார். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்னு பாருங்க அப்பர் சாமி. அதேதான் களம் கொல அருள வேண்டும். ஆக பெருமானி என் உள்ளத்தை நீ இருப்பிடமாக கொள்ள வேண்டும். களம் கொல கருத அருளாய் என்று வேண்டுகிறார். எனவே என் உள்ளத்தை இடமாக கொள்வதை நீ திருவுள்ளம் பற்றுதலாக அருளை செய்வாய் என்று வேண்டுகிறார். எனவே இங்க அந்த களம் என்பதற்கு நிலைத்த இடம் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். அப்பர் சாமிகளும் அதைத்தான் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற நம்ம அங்கேயும் பார்க்க அவருடைய வார்த்தையும் பார்க்கிறோம். எனவே களம் கொல கருத அருளாய் போற்றி என்று வேண்டுகிறார். அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி, என் உள்ளத்தை இருப்பிடமாக கொள்வாய் அப்படின்னு கேட்டவர் அஞ்சேல் எதனால, மரணம் என்ற ஒன்றை கண்டு அஞ்ச வேண்டாம், பிறப்பு என்ற ஒன்றை கண்டு அஞ்ச வேண்டாம். ரெண்டையும் கண்டு அஞ்சு அச்சம் வரணும். நமக்கு பெரும்பாலும் ரெண்டுல அச்சம் வருவது இல்லைங்க, ஒன்றுலதான் அச்சம் இருக்கிறது. அதனால நீங்க பின்னாடி நம்ம படிக்க போறோம், மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே செந்துதாய் கொத்தும்பி. மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கம், ரெண்டுமே மயக்கம்தான். அந்த அந்த மயக்கத்தை நீக்கி அஞ்சல் என்று அருள் செய்வது. அப்படியே ஞான சம்பந்தத்தில் வந்தீங்கன்னா புலனைந்தும் புலனைந்தும் பொறிமயங்கி பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். ஞானசம்பந்த பெருமான் தான் உயிர் பிரிதல் பிறப்பு இறப்பு இந்த துன்பங்களுக்கு அடிமைப்பட்டு ஆட்பட்டு பிறந்து இறந்து கிடக்கிற நிலையில உயிரை கண்டு அவன் அருள் செய்யும் முகத்தானாக அஞ்சேல் என்று அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி, நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி. ஆக நஞ்சையே அமுதமாக நயந்த பெருமான். எனவே அந்த ஆலகால விடத்தை இறைவன் விரும்பி உண்டாருங்க. அதாவது வேறு வழி தெரியும், எல்லாரும் சுத்தி முடிச்சு கிடைச்சி எங்கையில கொண்டு வந்து குடுத்துட்டீங்களே என்ன பண்றது, சரி நான் சாப்பிடறேன். அப்படி சாப்பிடல, நீங்க எல்லாம் அஞ்சு ஓடி வந்தார்கள், பெருமாட்ட விண்ணப்பம் செஞ்சாங்க, அப்படியே நம்பிகளை பார்த்தார், ஆலார சுந்தரத்தை பார்த்தார், நீ போய் எடுத்துட்டு வாப்பானாரு, அவர் போனாரு கொண்டாந்து கொடுத்தாரு, நயந்து உண்டாருங்களாம். அப்பர் சாமி அப்படித்தாங்க சாப்பிட்டாரு, நஞ்ச நயந்துதான் உண்டார். ஐயோ இது நஞ்சாயிட்டு இதை சாப்பிட்டா செத்துருவுமே அப்படின்னு அஞ்சு சாப்பிடல. பெருமான் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு நஞ்சே அமுதாய் அவர் உண்டவர் அவரும் தான். சிவபெருமானும் நயந்து உண்டார், அப்பர சாமிகளும் நயந்து உண்டார். ஆக இருவருமே நஞ்சினால் இறந்து போகல, நயந்து உண்டார்கள் இருவரும், இறப்பு வரல. அதனால அஞ்சு நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி, ஆக விரும்பி ஏற்றுக்கொண்ட பெருமான் அப்படிங்கறத குறிப்பிடுகிறார். நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி, அத்தா போற்றி, ஐயா போற்றி, நித்தா போற்றி, நிமலா போற்றி. அத்தன் அப்படின்னா தந்தை அப்படின்னு பேர், அத்தன். எனவே அத்தா போற்றி, ஐயா போற்றி. ஐயன் அப்படிங்கிற சொல், ஐயனுக்கு தலைவன் என்று ஒரு பொருள் உண்டு, அழகியவன் என்ற ஒரு பொருள் உண்டு, குருநாதன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு, தந்தை என்ற ஒரு பொருள் உண்டு. ஐயன் என்ற சொல்லுக்கு தந்தை அப்படின்னு சொல்லலாம், குரு என்று சொல்லலாம், அதுக்கப்புறம் அழகியவன் என்று சொல்லலாம், தலைவன் என்று சொல்லலாம். எனவே அத்தா போற்றி, ஐயா போற்றி, நித்தா போற்றி. நித்தம் அப்படின்னா அழிவில்லாதவன் நிலையானவன் என்று பொருள். எனவே நித்தா போற்றி, நிமலா போற்றி, மலம் இல்லாதவன். ஆக தலைவனாக இருப்பவன், அதுக்கப்புறம் அவன் நித்தன் நித்தமாக இருப்பவன், மலம் இல்லாததாக இருப்பவன். ஆக பத்தா போற்றி, ஆக பத்தா என்று குறிப்பிடுகிறார். ஆக பத்தா போற்றினா நாயகன் அப்படின்னு பொருள் இந்த இடத்துக்குங்க. அதாவது எப்படி உரையாசி கொடுத்தாரு, பர்த்தா என்ற சொல் தான் இங்க தமிழ்ல வரும்போது பர்த்தா அப்படின்னு வந்திருக்குது. பர்த்தா என்று சொன்னா நாயகன் என்று பொருள். எனவே பர்த்தா போற்றி, பவனே போற்றி. பவன் என்ற சொல்லுக்கு நிலைத்து நிற்பவன் என்று பொருள். பவன், பவன் எம்பிரான், பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான், சிவன் எம்பிரான், என்னை ஆண்டு கொண்டான், என் திருமை கண்டும் என்று பின்னாடி திருச்சலகத்தில் சொல்ல போறார். பவன் என்று சொல்லுக்கு அழிவில்லாதவன் அப்படின்னு பொருள். என்றும் நித்தமாக இருப்பவன், எனவே பவன் அப்படிங்கிற சொல். ஆக பவன் என்பதனால பவனே போற்றி, பத்தா போற்றி, பவனே போற்றி, பெரியாய் போற்றி, பிராணியே போற்றி. பெரியாய் என்பதுக்கு பெருமை உடையவன் என்பது பொருள். எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தவன் என்பதனால பெருமையுடையவன். ஆக பெரியாய் போற்றி, பிராணியை போற்றி. பிரான் அப்படின்னா பிரியாதவன், பிரான் பிரியான், அதனால பிரான் என்று பொருள். நம்முடைய காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனமாக விளங்கிய முத்துசு என்று சொல்லப்படுகின்ற 229வது பட்டத்தில் இருக்கக்கூடிய சாமிகள் எழுதிய திருவொரு பயன், நாம சைவ பாட வகுப்புல சென்னியப்பனாரியாவுடைய உரை படிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னே தொகுப்புல பழைய ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, அதுல பாத்தீங்கன்னா பிரான் அப்படிங்கிற சொல்லுக்கு பிரியாதவன் என்று பொருள் எழுதியிருப்பார். பிரான் என்று சொன்னா தலைவன் என்கிற பொருளை எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. உயிரை விட்டு சகலத்திலையும் சரி, கேவலத்திலும் சரி, சுத்தத்திலும் சரி, எந்த நிலையிலும் நீங்கி நில்லாதவன் இறைவன் என்பதனால் அவன்தான் பிரான் மேல். ஆக பிரான் என்ற சொல்லுக்கு பிரியாதவன், எந்த நிலையிலும் பிரியாது நிற்பவன் அது பொருள். எனவே பிரானே போற்றி, அரியாய் போற்றி, அமலா போற்றினர். அரியாய் அப்படிங்கறதுதான் அரியான் என்பது, இங்க அரியாய் போற்றி, அமலா போற்றி. முன்ன சொன்னாங்க நிமலன், விமலன், அமலன் எல்லாம் ஒரே பொருள் தான். விமலன் என்றாலும் சரி, அமலன் என்று சொன்னாலும் சரி, நிமலன் என்று சொன்னாலும் பொருள் ஒன்றுதான். மலம் இல்ல, இது இயல்பாகவே மலம் இல்லாதவன். எனவே அமலா போற்றி என்று குறிப்பிடுகிறார். அரியாய் போற்றி, அமலா போற்றி. அமலா அமலன் என்ற சொல்லு நம்முடைய சொல், ஆனா நீங்க திருத்துவர்கள் இந்த சொல்ல ரொம்ப பயன்படுத்தி வச்சிருப்பாங்க. அமலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னா பேர் வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா மெட்ரிகுலே திருத்துவருடைய பள்ளியா இருக்கும். அமலன் என்ற சொல்லுக்கு மலம் இயல்பாகவே மலம் இல்லாதவன் என்று பொருள். அதனால அமலன் என்பது நம்ம பேர் தான், நம்ம கிறிஸ்துவருடைய பேர் அல்ல. அது இன்னைக்கு நாம இதெல்லாம் பயன்படுத்தாம விட்டுட்டோம், அவங்க பயன்படுத்தினால அவங்களுக்கு ஆகிப்போச்சு, அவ்வளவுதான். வேற ஒன்று நம்ம சொல்லுதான். அமலா போற்றி என்று குறிப்பிடுகிறார். அரியாய் போற்றி, அமலா போற்றி என்று போற்றுகிறார். மறையோர் கோல நெறியே போற்றி, முறையோர் தரியேன் முதல்வா போற்றி. மறையோர் கோல நெறி, ஆக மறையோர்க்கு கோல நெறி அப்படின்னு சொல்ல, மறையோர் அப்படின்னா மறையவர்கள், அவங்களுக்கு நெறி காட்டுகின்ற பெருமான், அதாவது வீடு வேற்றுக்கு செல்லுகின்ற வழியாக இருப்பவன், மறையோர் கோல நெறியே போற்றி என்று குறிப்பிடுகிறார். முறையோ தரியே முதல்வா போற்றி. முறையோ என்பது அதாவது என்னை வந்து ஆட்கொண்ட நிலை, அதை சொல்கிறார். நீ அந்தனர் கோலத்துல வந்து என்னை ஆட்கொண்டாய், நீ எல்லாரும் சோதியில புகுமாறு செய்தீங்க, என்னை மட்டும் இருத்திட்டு போயிட்டீங்களே பெருமானே அப்படின்னு ஒரு ஏக்கம் காரணமாக சாமி முறையோ அப்படின்னு கேட்கிறார். இந்த ஒரு சில இடங்கள்ல தாங்க இந்த கேள்வி எழுந்து நிக்குது. இது எதனாலன்னு கேட்டா, தன்னுடைய தலைவனாகி அந்த பெருமானை திரிந்து நிற்க நிலை காரணமாக அப்படி கேட்கிறார். பெருமானே இதே பின்னாடி சொல்லுகிறார், காயத்து விடுவாய், உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய் கண்ணுகள், விற்று கொள்வீர், ஒற்றி அல்லேன், விரும்பி ஆட்பட்டேன்னு சுந்தர சொல்ற மாதிரி இவரும் நம்முடைய இதுல சொல்வார். அதாவது நீர்த்தல் விண்ணப்பத்துல சொல்லும் போது என்ன என்ன வேணாலும் செய்ய, நான் ஏன்னா உங்களுடைய அடிமை அப்படின்னு சொல்றவரு, அதே அந்த இடத்துல இங்க நிக்கிறவர்தான் சொல்லுகிறார். முறையோ தரியேன் முதல்வா, தரியேன்னா என்னால் இருக்க முடியல பெருமானே, தரிக்கிறேன் காயா வாழ்க்கை சங்காரா போற்றி. பின்னாடி சதகத்துல சொல்ல போற, தரிக்கிறேன் காயா வாழ்க்கை, இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டு என்னால அல்லல் பட முடியல பெருமானே அப்படின்னு வேண்டுகிறார். அதேதான் இங்க தரியேன் முதல்வா, பெருமானே எல்லோரையும் சோதியில் புகுமாறு புகுத்துனீங்க, என்ன மட்டும் இருத்துனீங்க பெருமானே, இதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல, இருந்தாலும் என்னை மட்டும் இப்படி விட்டுட்டீங்களே பெருமானின் முறையோ தரியேன் முதல்வா போற்றி என்று பெருமான்கிட்ட போற்றுகிறார். உறவே போற்றி உயிரே போற்றி. ஆக உறவுனா நீதான் எனக்கு சுற்றம், எனக்கு வேற ஆறு சுற்றம் நீதான், எந்தாய் எனக்கு சுற்றம் எல்லாம் நீ அப்படின்னு சொல்றது. அப்புறதான் சில உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே, உற்றவர்க்கோ சுற்றமாய் நின்றாய் நீயே. அவன் தான் எல்லாமா, தாய் தந்தை உறவு எல்லாமே அவன் தான். அப்ப அப்பன் நீ அம்மை நீ பதிவு பாடல சொல்லப்பட்டது போல உறவு எல்லாம் ஆனாய், என்னென்ன உறவோ எல்லாம் நீதான்ப்பா என்கிற கருத்துல இங்கு உறவே போற்றி என்று போற்றுகிறார். உயிரே போற்றி, எனவே உறவே போற்றி உயிரே போற்றி, என் உயிருக்கு உயிராக நிற்கக்கூடிய பெருமான். எனவே உறவே போற்றி உயிரே போற்றி என்ற வகையில இறைவனை உயிர் என்று போற்றுகிறார். உயிருக்குள் உயிராக இருப்பதனால உயிர் என்று போற்று. உடம்பு என்பது உயிர் இல்லாம இல்லை, உடம்புல உயிர் இருந்தாதான் உடம்பு நிலை பெறும். அதுபோல உயிருக்குள் இறைவன் இல்லைன்னு சொன்னா உயிருக்கு நிலை பெற்றுக்கு நிலை கிடையாது. அதனால இறைவனை உயிரே என்று போற்றுகிறார். அப்ப நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாரத்துல ஊனானாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய், அங்கேயும் ஊனானாய் உயிரானாய்னர். ஊனாய் உயிராய் உணர்வாயன் உட்கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பியின் கட்டியுமாய் வானோர் அறியா வழியமக்கு தந்தருளும் தேனாறு மலர்கொண்டை சேவகனார் சீரொளி சேர் என்று மணிவாசர் பின்னாடி சொல்ல போற. உயிர் அப்படின்னு இறைவனை போற்று. ஆறுயிரே அம்பரவா என்று அவன் பூவார் அந்த செவடிக்கே சென்றுதாய் கொத்து. ஆறுயிரே அப்படியே கூப்பிடுற, ஆறுயிர் உயிர்னு மட்டும் சொல்லல, ஆறுயிரே அருயிரே. இப்படி இறைவனை எப்படி உணர்ந்து போற்றுகிறார் பாருங்க. பொய்யாய செல்வத்தே புக்கழுந்து நாடோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆண்டு கொண்ட ஐயா என் அருயிரே அம்பராவா என்று அவன் செய்யாறு மலரடிக்கே செந்துதாய் கொத்தும்பி என்பது மணிவாசனுடைய வாக்கு. உயிர் என்று இறைவனை போற்றுகிற நிலை. எனவே உயிருக்குள் உயிராக நிற்கின்ற பெருமான். எனவே உறவே போற்றி உயிரே போற்றி, சிறவே போற்றி சிவமே போற்றி. சிறவு அப்படிங்கிற சொல்லுக்கு சிறப்பு என்று பொருள். எனக்கு உறவாக இருப்பவன் எனக்கு சிறப்பாக இருப்பவன், எனக்கு உயிராக இருப்பவன் எனக்கு சிறப்பாக இருப்பவன். எனவே சிறப்பு என்ற சொல்லால போற்றுகிறார். சிறவு என்ற சொல்லுக்கு சிறப்பு என்பது பொருள். சிறவே போற்றி சிவமே போற்றி. சிவம் முன்னே நம்ம பார்த்த சிவபுராணம் அப்படின்னு பார்க்கும்போது சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் அது பொருள் அப்படின்னு நாம் பார்த்திருக்கிறோம். எனவே சிவமே போற்றி, மஞ்சா போற்றி மணாலா போற்றி. மஞ்சா அப்படின்னா மஞ்சுனா மேக கூட்டத்துக்கு மஞ்சுன்னு பேர், மஞ்சு. எனவே மஞ்சா போற்றி மணாலா போற்றி. அப்ப இங்க மேகம் என்று எடுத்துக்கொண்டா எவ்வாறு அப்படின்னா இதுல என்ன, கருத்து நிற்கின்ற மேகம் போன்று மழையை பொழிகின்ற நிலை. முன்ன சொன்னாருங்க கருமுகிலாகிய கண்ணே போற்றி, அதேதான் இங்கேயும். அந்த பயன் கருதாது பெய்கின்ற மழை போன்று இருக்கின்ற இறைவன். அதனால இங்க மஞ்சா போற்றி மணாலா போற்றி மணாலன் என்றும் நினைத்த அந்த எப்போதும் அவன் கொண்டிருக்கிற கோலம் நித்த மணாலர் நிரம்ப அழகிய அப்படின்னு சொல்ற. மலபாடி மண்ணும் மணாலன் தானே, அதான் பெருமான் நாளும் மணாலனாக விளங்குகின்ற பெருமான். நமக்கு அப்படி இல்ல, மனக்கோலம் அதே பிணக்கோலம் அப்படிலாம் இதுக்கு மாலை உண்டு அதுக்கு மாலை உண்டு இதுக்கு மேல உண்டு இது அதுக்கு மேல உண்டு இதுக்கு பொட்டு வைப்பாங்க பூ போடுவாங்க எல்லாம் உண்டு, அங்கேயும் எல்லாம் உண்டு. மனக்கோலம் அதே பிணக்கோலம். சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாரம் திரு நெல்வாயில் அறத்துறை அந்த தேவாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அதே ஒரே சொல்ல அப்படியே மனக்கோலம் அதே பிணக்கோலம். ஆனா இதேதான் அதுவும், இதுக்கு நாலு பேர் வேணும் அதுக்கு நாலு பேர் வேணும், இங்க நாலு பேர் வாழ்த்துவான் அங்க நாலு பேர் தூக்கிட்டு போவான். இங்கேயும் எல்லாமே உண்டு, மாலை உண்டு மேலம் உண்டு எல்லாம் உண்டு. அப்படியே சுந்தரமூர்த்தி வாழ்க்கை. அதனால இறைவன் நித்த மணால, நாம தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மணால, அப்புறம் மீதி எல்லாம் வந்து இருக்குங்க. அப்புறம் வாழ்க்கையில அந்த மணால கோலத்தையே நினைச்சுக்கிட்டே காலம் ஓட வேண்டியதுதான். இதுதான் நம்முடைய நிலை. ஆக நித்த மணாலன் என்று பெருமானை போற்றுகிற நிலை. ஆக இறைவன் என்றும் ஒரே நிலை நிற்பவன். நமக்கு அப்படி இல்லைங்க, நம்மளுடைய நிலைப்பாடு மாறி மாறி நிற்கக்கூடிய ஒன்று. அதனால மணாலா போற்றி என்று போட்டு மஞ்சே போற்றி மணாலா போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி பஞ்சேரடியாள். இங்க பஞ்சு என்பது காலில் அணிகின்ற செம்பஞ்சு குழம்புன்னு பேர். ஒரு செந்நிறமுடைய ஒரு அந்த அழகு ஏற்படுத்துவதற்காக தங்கள் பாதங்கள்ல செம்பஞ்சு குழம்பு பூசுவது உண்டு. அதனால அந்த பஞ்சு அப்படிப்பட்ட குழம்பினை தன் பாதத்தில் அணிந்திருக்கின்ற அம்மையை பாகமாக கொண்டிருக்கின்ற பெருமான் பஞ்சேரடியாள் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன். ஆக அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி. ஆக இங்க முன்ன சொன்னார் பாருங்க, அந்த தலிப்பு சொன்னார் பாருங்க, தளர்ந்தேன், அதே பொருள் தான். அலந்தேன் அலந்தேன் அதிகை கேடில விரட்டானத்துறை அம்மானே அப்படின்னு அவர் கூற்றாயினவாறு சொன்னார் பாருங்க. அது மாதிரி அலந்தேன். ஆக அலந்தேன் என்பதற்கு தலிப்பு போது தலிப்புன்னு பேர். இந்த உடம்பை வைத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயுமா போய் போய் வந்து ஸ்தரிச்சு போச்சு பெருமானே அப்படின்னு நம்ம நிக்கிற நிலை. எனவே தலித்த நிலைதான் இங்க சொல்லுகிறார். ஆக அலந்தேன் நாயேன் அடியேன் என்று கொற்றுகிறார் பெருமானே. அலந்து போனேன் ஆக அருள் செய்யார் ஆர்வம் கூட உன் அடியேற்கே என்று பின்னாடியும் சொல்வார். பல இடங்கள் இந்த சொல் வரும். ஆக அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி. இலங்கு சுடர் அதாவது ஒரு சுடர் எப்படி இருக்குமோ அப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு பார்க்கக்கூடிய சுடர் என்பதற்கு எண்ணெய் வேணும், திரி வேணும், எண்ணெயும் திரியும் தாங்கி நிற்கிற தகழி வேண்டும். இதெல்லாம் இருந்தாத்தான் அந்த சுடர் அப்புறம் அதை பற்றி வைக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாத்தான் சுடர் பிரகாசிக்கும். ஆனா சிவம் அப்படிப்பட்டதல்ல, சுயம் பிரகாசம். அதான் இலங்கு சுடரன் ஈசா போச்சு. இந்த இலங்கு சுடர் என்று சொல்வதற்கு அதாவது ஒரு சுடர், அந்த சுடர் எப்படி பண்ணு கேட்டா தானே இலங்குகின்ற சுடர். இதுக்கு வடமொழியில சுயம் பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே ஏனைய சுடர்கள் எல்லாம் இன்னொரு சுடரால் தூண்டப்படுவன, ஆனா இந்த சுடர் அப்படி இல்லைங்க, இது சுயம் பிரகாசமாக இருப்பது. எனவே இலங்கு சுடரன் ஈசா போற்றி கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. கவை என்பது ஒரு மரத்தின் கிளைகளுக்கு கவைன்னு பேர். கவைத்தலை மேவிய கண்ணே என்று குறிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு தலம் என்று குறிப்பவர்களும் உண்டு. கவைத்தலை அப்படின்னு சொல்றாங்க. கவை என்பது சூலம் என்று சொல்வதும் உண்டு. நீங்க சொல்லுவான் இந்த மரத்துல கவை அப்படின்பாங்க. கவை காளியம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. நீங்க இந்த பாத்தீங்கன்னா பூச்சாட்டு இருந்த பொழுதுனா அந்த மூன்று நிலை இருக்கிற மாதிரி கோள்களா பார்த்து பேர் இருப்பாங்க. அதுக்கு கவை என்று சொல்கிற வழக்கம் உண்டு. அதனால மரத்தின் கிளைக்கு கவைன்னு பேர். அங்க கோவை பகுதியில கவை காளியம்மன் அது ஒரு கோயிலே இருக்கிறது. அந்த கவைங்கிறதுக்கு அந்த கோள்களுக்கு தான் கவைன்னு பேர். அதனால கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி என்று குறிப்பிடுகிறார். இங்க அவ்வாறு நிற்கக்கூடிய பொருளாக இங்க வேறொரு பொருள் என்ன சொல்றாரு, வேதம் ஆயிரம் தாகைகளை கொண்டிருப்பதனால அந்த வேதத்தின் உள்ளுரையாக கவைத்தலை மேவிய கண், கண் என்பது அது ஞானமாக இருக்கிறது. அதனால வேதத்தின் உள்ளுரையாக விளங்குகிற பெருமானே ஞான பொருளே என்று சொல்லலாம் அது குறித்திருக்கிறார். எனவே கவைப்பதி மேவிய கண்ணே போற்றி, குவைப்பதி மறிந்த கோவையே போற்றி. குவைப்பதி என்பது ஒரு தலம் என்று மட்டும்தான் தெரியுது, அது இந்த தலம் என்று அறியப்படலை. பல பேர் ஒவ்வொரு வகையை சொல்றாங்க எந்த தலம் என்று அறியப்படும். எனவே கவைப்பதி கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி, குவைப்பதி மறிந்த கோவையே போற்றி, மலைநாடுடைய மண்ணே போற்றி. மலைநாடு இன்னைக்கு நாம் சொல்லப்பெறுகின்ற கேரளம் என்று சொல்லப்பெறுவது மலைநாடு என்று சொல்லலாம். எனவே மலைநாடுடைய மண்ணே, நம்முடைய பெரிய புராணத்துல மலைநாடு என்று போற்றப்பெறுவது சேர நாட்டை தான் மலைநாடு என்று போற்றுகிறார்கள். எனவே அந்த மலைநாடு என்றனால அதை சொல்லலாம். அடுத்தது இமயமலை சார்ந்திருக்கக்கூடிய மலை பகுதியாக விளங்குவதனால அங்க இருக்கக்கூடிய திருக்கயிலை, திருக்கேதாரம், இந்திர நீல பருவதம், அநேக தங்காவதம், இப்படி போன்ற தலங்கள்லாம் மிகுதியா இருப்பதனால அந்த மலைகளை சொல்றதாகவும் வைத்துக் கொள்ளலாம். நமக்கு மலைநாடு என்று சொல்லுகின்ற பொழுதே கேரளத்தை மலைநாடு என்று சொல்வதனால மலைநாடுடைய மண்ணே போற்றி என்று வைத்துக் கொள்ளலாம். கலையார் அரியே சரியாய் போற்றி. ஆக மலைநாடுடைய மண்ணே என்று சொன்னவர் கலையார் அரிகே சரியாய் போற்றி. இதை என்ன செய்யறாங்க, தலமாக கருதுவதும் உண்டு. தலம் என்று கருதுறவங்க அந்த அரிகேசர மங்கலம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வைத்துக் கொண்டு திருவாசகத்தில் பாடப்பட்டிருக்கிறது என்று. நம்ம தேனிக்கு பக்கத்துல ஒரு தலம் ஒரு ஊர் இருக்குது, அரிகேச மங்கலம் என்று ஒரு பழமையான சிவாலயம் அங்கு இருக்கிறது. இந்த தலம் தான் இந்த பதிகத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை. அவங்க சில கல்வெட்டுகளை சொல்லி இந்த கல்வெட்டுகள் எல்லாம் இப்படி இருக்கிறது, இந்த இருக்கிற ஆலயம் இவ்வளவு பழமையான ஆலயம், எனவே இங்க அரியேஸ்வர மங்கலம் என்பதுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படி குறிப்பு தருகிறார்கள். ஆனால் நம்முடைய இங்க கொடுத்துக்கிற நம்முடைய கண்ணாயிரம் ஐயா அவர்கள் இதுக்கு அரிகேசரியாய் கலை என்று சொன்னால் ஆடை என்று பொருள், அரினா திருமால், எனவே கலையா அரிகேசரியாய் என்பதற்கு நரசிம்ம அவதாரம் குறித்து நின்றது. கேசரி என்றால் சிங்கம், ஆக அதாவது கேசரி என்பது சிங்கம் போன்ற நிலை, ஆக சிவபெருமானை குறிப்பதாகவும், நரசிம்மமாகிய சிங்கத்தின் தோலை உரித்து ஆடையாக தரித்த சிங்கம் போன்றவனே என்று கலையார் அரிகேசரியாய். ஆக கலை என்றால் ஆடை என்று பொருள் எடுத்துக்கொண்டார். அரிகேசரி அரி ஆகிய சிங்கத்தின் தோலை போர்த்து கொண்ட பெருமானே என்று போற்றுகிறார். இப்படி ஒரு பொருள் சொல்லுகிறார்கள். இன்னொன்னு அரிகேசரி என்று சொல்லப்படுகிற அந்த தலம் என்று கருதுகிறார்கள் என்று குறிப்பு கொடுத்திருக்கிறார். அதனால அரிகேசரி அப்படிங்கு சொல்லுகிற நிலையில காட்டியிருக்கிறார். எனவே கலையார் அரிகேசரியாய் போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி. திருக்கழுக்குன்றம் நம்முடைய மூவர் பெருமக்களால் பாடல் பெற்ற திருத்தலம். எனவே திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பவர் பூவனத்து அரணியை போற்றி. திரு பூவனம் அப்படி சொல்லப்படுகிற திருத்தலம் இது நம்முடைய பாண்டி நாட்டிற்குரிய திருத்தலம். பூவனம் ஈதே, பூவனம் ஈதே என்று போற்றுவார். நம்முடைய மூவர் பெருமக்களாலும் பாடல் பெற்ற தலம் திருப்பூவனம். சுந்தரமூர்த்தி சாமியில் அருளி இருக்கிறார். அப்பர பெருமான் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் அருளிய பதியம். ஆகவே அங்கு பொன்னணையாள் என்று சொல்லப்படுகிற ஒரு மூதாட்டிக்கு இறைவன் பொன்னாகவே ஆக்கி கொடுத்த வரலாற்றுக்குரிய தலம். எனவே அந்த வகையில் பொறுப்பவர் பூவனத்து அரணியை போற்றி என்று போற்றுகிறார். அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. இறைவன் அருவமும் உருவமும் ஆனாய் அப்படிங்கிறார். அருவமானாய் உருவமானாய் அந்த ரெண்டு சொல்லி சேர்த்து வச்சுக்கோ. அரு உருவமானாய் மூணே சொல் ரெண்டு தான், ஆனா நீங்க எடுத்துக்கொண்டா மூணு வகையை எடுத்துக்கொள்ளலாம். அது சொல் பாருங்க, அருவமும் உருவமும் ஆனாய், அருவமும் ஆனாய் உருவமும் ஆனாய் அரு உருவமும் ஆனாய். அப்ப அருவம் என்பது என்ன, கண்ணுக்கு புலனாகாத வடிவம்னு பேர். புலனாகாதது அப்படிங்கிற பொருள், புலனாகாத ஒரு வடிவம். அப்ப எல்லாராலும் காணப்படுவது அல்ல, ஞானிகளால் காணப்படுகின்ற வடிவம், அதான் அருவம்னு பேர். உருவம் என்பது எல்லாரும் பார்க்கலாம். நம்ம கோயில போய் பார்க்கிற திருமேனிகள் அனைத்தும் உருவம். அரு உருவம் என்பது சிவலிங்க திருமேனிக்கு அரு உருவம் என்று பெயர். எனவே அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி அப்படின் பொழுது அருவமாகவும் உருவமாகவும் அரு உருவமாகவும் ஆனார். அந்த நம்முடைய சிவஞான சித்தியார்ல இறைவன் மூன்று வகையான திருமேனிகளை தாங்கிக் கொண்டது நாம் கருவுக்கு செல்லாதிருக்கும் பொருட்டாக அரு உருவமானதும் அரு உருவானதும் அப்படி ஒரு பாட்டு சொல்வார். அவன் மூன்று உருவம் தரித்து கொண்டது எதற்காக கேட்டா, நாம் கருவுக்கு செல்லாதிருக்கும் பொருட்டாக அவன் உருவம் தாங்கினான். உருவம் இல்லாத பெருமான் உருவம் தாங்கினான் எதற்காக, நாம் உருவம் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் உருவம் தாங்கினான் என்பது நம்முடைய சித்தியால சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வகையில இங்க இறைவன் இந்த மூன்று நிலையும் அவனுக்கு உண்டு. அருவமும் உருவமும் ஆனாய் என்பதனால அரு உருவமும் ஆனாய் என்பது பெறப்படும். அருவம் உருவம் ஆனாய் போற்றி என்று போற்றுகிறார். துரியமும் இறந்த சுடரே போற்றி. ஆக துரியமும் இறந்த சுடர், அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. மருவிய கருணை மலையே போற்றி. கருணை மலை நம்முடைய மலையா இறைவன் அருள் செய்வதில் மலை போன்று இருப்பவன் அப்படிங்கறத முன்னையே நம்ம பார்த்துட்டோம். அதனால கருணையாகிய மலை, மழை வேறு மலை வேறு. ஆக இது உருவத்தில் பெரிதாக இருப்பது, அசைதல் இல்லாதிருப்பது. எனவே இறைவனுடைய கருணையும் அப்படித்தான். எனவே அடியார்களுக்கு நிலைத்த அருளை புரிகின்ற பெருமான் ஆக அவங்க திருவருள் மலையாக முன்ன சொன்ன மன்னிய திருவருள் மலையே போற்றின்னு முன்ன பாடியிருக்கிறார். இதே போற்றி திரு அகவல்ல இங்க சொல்லும் பொழுது எவ்வாறு போற்றுகிறார், மருவிய கருணை அங்க திருவருள் மலையே நார் இல்லைங்களா, திருவருள் தாங்க கருணை, கருணை தான் திருவருள், வேற வேறெல்லாம் ஒண்ணு இல்ல, நிலைத்த கருணை நாரு அங்க மன்னிய திருவருள் நாரு. இங்க சொல்லு பாருங்க, மருவிய கருணை மலையே அப்படின்னாரு, கருணையாகிய மலை அங்க திருவருள் மலையினார், அருளே மலை, அருளும் மலை என்பதுதான் ஆய்ந்து என்று நம்ம திரு ததாங்கத்தை மேற்கோள் காட்டி போன ஓகே நம்ம சிந்தித்திருக்கிறோம். நினைவுபடுத்தி பார்த்தேன்னா திருவாத்தகத்துல வந்ததே திரும்ப திரும்ப வரும், அதுக்கு தான் பிதற்றுதல்னு பேர். பிதற்றுதல் அப்படின்னா என்னையா இவன் போய் உட்கார்ந்த சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க மாணிவாசகர், அப்படித்தான் சொல்லிக்கிறார், சொன்னதைத்தான் திரும்பி சொல்லியிருக்கிறார், ஒன்னும் நீங்க புதுசாலாம் சொல்ல முடியாது. அவர் அந்த ஞானத்தில் நிற்கும் பொழுது பிதற்றுதல் தான் வெளிப்படுகிறார், அந்த பிதற்றுதல் தான் திருவாசகர். ஆனா வந்தது மீண்டும் மீண்டும் வரும். ஆனா இங்க சொன்னார், மன்னிய திருவருள் மலையே போற்றி என்பத மருவிய கருணை மலையே போற்றினர், துரியமும் இறந்த சுடரே போற்றி, துரியமும் இறந்த சுடர், அதாவது நம்ம உடம்புல நம்ம சிவபிரகாசம் படிச்சிருக்கிறோம், அவத்தை அப்படின்னு படிச்சிருக்கிறோம், அதுல கீழால் அவத்தை, மேலால் அவத்தை, மத்தியால் அவத்தை, அதுக்கப்புறம் நிம்மல அவத்தைன்னு இருக்கு, மொத்தம் மூணு நிலை. காரணம் அப்படின்னு மூணு, காரியம் ஐந்து, காரணத்துல கேவலம் அப்படின்னு ஒண்ணு, சகலம்னு ஒண்ணு, சுத்தம்னு ஒண்ணு, காரியத்துல நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். அதே வடமொழியில் சொன்னா சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம். இங்கிருந்து கேவலத்துக்கு போச்சுன்னா கீழே இறங்கும். இங்க புருவ மத்தியில இருப்பது சகலம், கண்டத்துக்கு வந்துச்சுன்னா சொப்பனம், நெஞ்சுக்கு வந்தா சுழுத்தி, நாவிக்கு போச்சுன்னா துரியம், மூலாதாரத்துக்கு போச்சுன்னா துரியாதீதம். இதுவே இங்கிருந்து மேலே ஏறும்போது முதல்ல சாக்கரம், இங்கேயே சொப்பனம், இங்கேயே சுழுத்தி, அது மத்தியால் அவத்தைன்னு பேர். இந்த மத்தியால் அவத்தையில கருவிகள் கூடுவதும் குறைவதும் இல்லை. எல்லாம் மத்தியானம் சாட்டு போட்டு நடத்தினது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. சிவபிரகாசம் போன வகுப்புல நடத்து, போன ஞாயிற்றுக்கிழமை நடத்தினது எல்லாம் கருவிகளோடு கூடுவதும் குறைவதும் இல்லை. சகலால் அவத்தை ஆகிய நிலையில நின்று கீழே இறங்கும் போது 35, 25, 3, 2, 1 என்று இறங்கி வரும். ஏறி வரும்போது 1, 2, 3, 25, 35 என்று கூடும். ஆனா மத்தியால் அவத்தில கருவிகள் கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை. பிறகு அவத்தை எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டா, சுத்த தத்துவத்தில் இருக்கிற ஐந்து தத்துவங்கள் சகலால் அவத்தில நிற்கும் போது ஐந்துமே இயங்கும். மேல அதுக்கு அடுத்து மேல போகும்போது அஞ்சுல நாலு இயங்கும். அப்ப எது இயங்காது, சுத்த வித்தை தொழில்படாது. அப்ப எதுல, சகல அவத்தையில மத்தியால் அவத்தை நிகழ்கின்ற பொழுது சிவ தத்துவங்கள் ஐந்தும் தொழில்படும். ஏன்னா நமக்கு உடம்பா வருவது வித்யா தத்துவங்களும், நமக்கு அதுக்குள்ள இருக்கிற அசுத்த தத்துவமாகிய ஆன்ம தத்துவம் தான் உடம்பா வரும். அந்த சிவ தத்துவங்கள் உடம்பா வருவது இல்லை. அப்ப மத்தியாலவத்தை நிகழ்கின்ற பொழுது சிவ தத்துவங்கள் ஐந்துல ஒன்னா குறைஞ்சிட்டே வரும். மேல இருந்து எடுத்துங்க, சிவம் அதாவது நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை ஐந்தும் தொழிற்பட்டுச்சுன்னா அது சாக்கரத்தில் சாக்கிரம், நனவில் நனவு, அதான் மத்தியாலவத்தை. அந்த மத்தியாலவத்தில ஒன்னு குறைஞ்சது. இப்ப சுத்த வித்தை என்பது தொழிற்படாம நிற்கும். அப்ப நாலு அது சொப்பனம், அது இன்னொன்னு குறைஞ்சிச்சுன்னா அது சுழுத்தி, இன்னொன்னு குறைஞ்சுன்னா அது துரியம், இன்னொன்னு குறைஞ்சிச்சுன்னா துரியாதீதம். இது மத்தியாலவத்தில. இதுவே மேல போகுது பாருங்க, சுத்தாவத்தை, சுத்தாவத்திக்கு போகும்போது அங்க நிகழக்கூடிய ஒன்று அங்க சொல்ல நின்மல துரியாதீதம் அப்படிமாக. நின்மலம்னு வந்துட்டாவே அங்க மலம் வேலை செய்யும் அர்த்தம், அருள் தொழிற்படுகிறது. அந்த அருள் தொழிற்படுகிற இடத்துல அதுல கூட நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் உண்டு. அந்த உயிர்ப்படங்கள் நிற்கும் போது அங்க எதுவுமே இருக்காது. அந்த உயிர்ப்படங்களை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போதுதான் துரியத்துல நிற்பாங்க. துரியத்துல நின்றுதான் ஞான நூல்களை செய்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர். அதனாலதான் நின்மல அவத்தை அப்படிங்கிற அவத்தையில துரியத்துல நின்றுதான் செய்திருப்பாங்க. ஆனா இவங்க சொல்லுகிற நிலை துரியாதீதத்துக்கு போயிட்டாங்கன்னா அனுபவம் நிகழ்ந்து கொண்டிருக்கு, சொல்லுக்கு வாராது. துரியத்துக்கு வந்தா சொல்லுவாங்க. திருமூலர் யோகத்துல உட்கார்ந்து இருந்தார்னா துரியாதீரத்துல நிப்பார் ஒரு வருஷம் முழுக்க. இறங்கினார்னா ஒரு நூல் கேள்வி இறங்கும், துரியாதீரத்திலிருந்து துரியத்துக்கு இறங்குவார். அவ்வளவுதான் அவருடைய இடம். இதெல்லாம் புரியாதுங்க, இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். ஏன் தெரியுங்களா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு தான் புரியாம தான் இருந்துச்சு. திரும்ப திரும்ப கேட்க கேட்க எங்கேயோ ஒரு நாளைக்கு புரிஞ்சுது, ஓ இவ்வளவுதானா அது. அதனால போய் சொல்லி வைக்கிறேன், என்னடா அது, இங்க என்னமோ துரியமும் இறந்த சுடரே போற்றி நிக்குது, இரு வாட்டுக்கு என்னமோ கீழே இறங்குது, மேல ஏறி 25 35ங்கிறாங்க, ஒண்ணுமே நமக்கு தெரியலன்னு. ஒண்ணுமே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, காதல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க அந்த ஞான நூல்களை படிக்கும் போது அட எங்கேயோ இது கேட்டிருக்கிறோமப்பா அப்படின்னு ஒரு ஞானத்துக்கு வரும், அதுக்கு பயன்படும். அவ்வளவுதான். எனவே துரியமும் இறந்த சுடர் அப்படின்னு கேட்டா நம்ம உடம்பு நிற்கக்கூடிய நிலைகளை கடந்து, அதாவது புருவ மத்திகளை கடந்து நேரில் செல்லுகிற நிலை, அதுக்கு துரியாதீத அவத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. எனவே இங்க நிம்மல துரியாதீதத்தில் இறைவன் பேரொழியாக திகழ்வதைத்தான் துரியமும் இறந்த சுடரே போற்று என்று குறிப்பிடுகிறார். அப்ப அந்த இறந்த சுடர் அதை நீங்க அனுபவிக்கலாம். என்ன சொல்ல முடியாது, கீழே இறங்கி வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் நீ எவ்வளவு சொன்னாலும் இறைவனை நீங்கள் முழுமையாக சொன்னவர்களாக கருதவே முடியாது. இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மா. ஏன் அப்படி கேட்டா அவன் தான் கடந்து நிக்கிறானே, அவனை போய் உள்ள கீழே இறங்கி சொல்வதற்கு எப்படி முடியும்னா சொல்ல முடியாது. எனவே நின்மல துரியாதீதத்தில் இறைவன் பேரொழியாக விளங்குவதைத்தான் இங்க சொல்லுகின்ற பொழுது துரியமும் இறந்த சுடரே போற்றி, அது தெரிவரிதாகிய தெளிவே போற்றி. இது எப்படிப்பட்டதுன்னா தெரிவு அரிதாகிய தெளிவு, அதாவது தெரியக்கூடியதா தெரிய முடியாததா அப்படி கேட்டா ஆறாம் சூத்திரம் தாங்க. உணர் உரு அசத்து எனின் உணராது இன்மையன். இறைவன் காட்டக்கூடியவனா காட்ட முடியாதவனான என்ன பதில் சொல்லலாம், காட்டலான்னு சொல்லலாமா காட்ட முடியாதுன்னு சொல்லலாமான்னு கேட்டா காட்டவும் முடியாது காட்டவும் செய்யலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா, எப்படிதான் பதில் சொல்லுவது. நம்ம பார்த்து கேட்கறாங்க, இறைவனை காட்ட முடியுமா காட்ட முடியாதா அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம், வரியா நானும் காட்ட முடியாது நீயும் காண முடியாது அப்படி சொல்லிடலாமா, அப்படி எல்லாருக்கும் பொருள். அப்ப என்னன்னா ஒரு வகையாக காட்டலாம் ஒரு வகையாக காண முடியாது. காட்டுவது எவ்வாறு அப்படின்னா பரிஞானம் கிடைத்தால் காட்டலாம், பரிஞானம் கிடைத்தால் காணலாம். பரிஞானம் கைவர பெறாத பொழுது காட்டவும் முடியாது காணவும். அப்ப என்ன, பரிஞானத்தாலும் பாசஞானத்தினாலும் காண முடியாதவன், பரிஞானத்தினால் காணப்படுபவன். எனவே இறைவன் காண்பவனா காணப்படாதவனான்னு கேள்வி கேட்டால் ஒரு வகையால் காண முடியாதவன் ஒரு வகையால் காணக்கூடியவன். அதான் தெரிவு அரிது ஆகிய தெளிவே போற்றி. தெளிய முடியுமா இல்ல தெளிய முடியாதாயா அப்படி கேட்டா தெரியும் தெரியாது. அப்ப இவ்வாறு ரெண்டு வகையை வைத்துக் கொண்டு பசுஞானத்தினாலும் பாசஞானத்தினாலும் காண முடியாதவன் பதிஞானத்தினால் மட்டுமே காணப்படுபவன் என்பதனால தெரிவு அறிவு ஆகிய தெளிவே போற்றி என்று மணிவாசக பெருந்தகை போற்றுகிறார்.